இன்று தேசத்தின் குரல் அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் எம்மை விட்டு பிரிந்து 4வது ஆண்டு ஆகும். அவரது பிரிவுக்கு பின்னர் எமது விடுதலை போராட்டமும் மிக குறுகிய காலத்துக்குள் ஓர் இக்கட்டான சூழலில் சென்றமையினை நாம் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் எமது தேசத்தின் குரல் அதனை எதிர்பார்த்தவர். அது மட்டுமின்றி அவர் அதனை சிலரிடம் பூடகமாக தெரிவித்தும் உள்ளார். சர்வதேச சூழல்களை வைத்து கணக்கிட்டு எமது போராட்டத்தினை எவ்வாறு அதற்கேற்ப நகர்த்த வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். பாலா அண்ணரை பொறுத்தவரை எமது ஆயுத போராட்டத்தில் அடிக்கடி நடந்தேறும் முன்னேற்றம் பின்னடைவுகளுக்கு அப்பால் எமது தேசிய தலைவரையும் எமது இயக்கத்தின் இருப்பினையும் பாதுகாக்கும் ஓர் மிகப்பெரிய சவாலை நுணுக்கமாக தீர்க்க தரிசனத்துடன் செயற்படுத்தி வந்துள்ளார் என்றே கூற வேண்டும். வெற்றிகளையும் தோல்விகளையும் சாதாரணமாக கருதும் அவர் இயக்கத்தின் இருப்பினை சூழல் மாற்றங்களுக்கு ஏற்ப தாக்குப்பிடிக்கக்கூடியதாகவும் அதே நேரம் தேசிய தலைவரின் உறுதியான நடவடிக்கைகளை சீர்குலைக்காமலும் தனது வேலை திட்டத்தினை செய்து வந்தார். 2006ஆம் ஆண்டு அவரது உயிர் பிரிவதற்கு முன்பாக அவரது வீட்டில் நான் இருந்தேன். அவரை பார்க்க முக்கியமானவர்கள் வந்து போனார்கள். நான் அவரது கையினை பிடித்துக் கொண்டிருந்தேன். அப்போது அவர் சில வார்த்தைகளை கூறினார். கூறும்போது அவர் கண்ணீர் விட்டார். பாலா அன்னைக்கு ஒரு கவலையும் இல்லையடா தம்பி, இப்ப உலகம் மாறிக்கொண்டு போகுது, எங்கட போராட்டம் சர்வதேச வெல பின்னலுக்க இருக்க உங்கள் தலைவரையும் தளபதிகளையும் மாற்றுறதுக்கு என்ன வேண்டுமென்னாலும் செய்வாங்க, இப்படி இடையில போறதுதான் கவலையாயிருக்கு என்ற. இப்போதுதான் யோசிக்கின்றேன் அவர் ஏன் சொன்னார் என்று. பாலா அன்னருக்கு தெரியும், இயக்கத்தின் தேசிய தலைவரின் இருப்புத்தான் எங்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் ஆணிவேர் என்று. ஆகவேதான் அதனை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்தார் பாலா அண்ணன். வெளிநாட்டில் உள்ளவர்கள் இணையதளத்தின் மூலம் தமிழீழங்கான நினைப்போர், கட்டுரை எழுதுவதன் மூலம் தமிழீழங்கான நினைப்போர் உட்பட சில அதிதீவிர புத்தியீவிகள் என கூறுவோர் பன்னியின் நல்ல பெயர் வாங்குவதற்காக பாலா அண்ணர் சர்வதேசத்தின் வலையில் வீழ்ந்துவிட்டார் என போட்டுக் கொடுத்ததனை இப்போது மறக்க முடியாது. அதனை அவரே எனக்கு கூறியுள்ளார். ஆனால் உண்மையில் பாலா அண்ணருக்கும் தலைவருக்கும் இடையிலே இறுதி வரை எந்த முகவர்களும் இருக்கவில்லை என்பதுதான் உண்மை. தலைவர் இப்படித்தான் சொல்லுவார், அட அப்பா அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அவர் அப்படித்தான் கதைக்க வேண்டும், அவர் இப்போ ஆலோசகர் மட்டுமல்ல பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்குவரும் கூட என சொல்லுவார். ஆனால் உண்மையில் பாலா அண்ணர் தனக்கு தெரிந்த அனுபவத்தில் இயக்கத்தினை பாதுகாக்க முயற்சி செய்திருக்கின்றார் என்றே கூறலாம். அவர் எதுவுமோ விளங்காமல் செய்யவில்லை. தேசிய தலைவர் எப்போதும் தான் ஒரு விடுதலை போராளியாகவே இறுதி வரை இருக்க விரும்பினார். எத்தகைய தடைகள் வந்தாலும் கொள்கையினை விட்டுக் கொடுக்காதவராக இருந்தார். ஆனால் பாலா அண்ணரை பொறுத்தவரை என்ன பொய் சொல்லியாவது இயக்கத்தினை தலைமையினை போராட்டத்தினை காப்பாற்ற பாடுபட்டார், செயற்பட்டார். ஏனென்றால் இயக்கத்தின் இருப்பே தமிழீழத்துக்கான பாதுகாப்பு என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். இந்திய படையினர் காலம், அதற்கு முற்பட்ட காலம், அதன் பின்னரான காலங்களில் பல்வேறு சூழ்ச்சி திட்டங்களில் இருந்தும் பேராபத்துகளில் இருந்தும் தமிழீழ விடுதலையின் தலைமையினை பாதுகாத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு அவர் எம்மை விட்டு பிரிந்து 4வது ஆண்டு என்றார். அவரது பிரிவுக்கு பின்னர் எமது விடுதலை போராட்டமும் மிக குறுகிய காலத்துக்குள் ஓர் இக்கட்டான சூழலில் சென்றமையினை நாம் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் எமது தேசத்தின் குரல் அதனை எதிர்பார்த்தார். அது மட்டுமின்றி அவர் அதனை சிலரிடம் பூடகமாக தெரிவித்தும் உள்ளார். சர்வதேச சூழல்களை வைத்து கணக்கிட்டு எமது போராட்டத்தினை எவ்வாறு அதற்கேற்ப நகர்த்த வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். பாலா அண்ணரை பொறுத்தவரை எமது ஆயுத போராட்டத்தில் அடிக்கடி நடந்தேறும் முன்னேற்றம் பின்னடைவுகளுக்கு அப்பால் எமது தேசிய தலைவரையும் எமது இயக்கத்தின் இருப்பினையும் பாதுகாக்கும் ஓர் மிகப்பெரிய சவாலை நுணுக்கமாக தீர்க்க தரிசனத்துடன் செயற்படுத்தி வந்துள்ளார் என்று கூற வேண்டும். ஜப்பானில் நடந்த இணைத்தலைமை நாடுகளின் பங்கு பெற்றுதலுடன் கொடையாளர் மாநாட்டிற்கு போகக்கூடாது என பாலா அண்ணர் தான் வன்னிக்கு கூறினார். ஏனென்றால் அதற்குள் ஏதோ சூழ்ச்சி இருக்குது, பொறுத்திருந்துதான் பார்ப்போம் என்றார். அடுத்ததாக நோர்வேயின் கொடையாளர் மாநாடு நடக்க இருந்தது. அதில் பங்கு பெற்ற நாம் புறப்பட்டு கொழும்புக்கு சென்றிருந்தோம். அந்த வேளை சிறிலங்கா அரசு எம்மை அழைத்து உங்களுக்கு மாதாந்தம் எவ்வளவு செலவு தேவை, மக்களுக்கு அவசர புனர்வாழ்வுக்கு என்னென்ன தேவை என கேட்டார்கள். நாங்கள் ஓர் பெரும் பட்டியலை போட்டுக் கொடுத்தோம். அடுத்த நாளே உடனே அரசாங்கம் எம்மை அழைத்து கேட்ட தொகையினை தாம் தரவுள்ளதாகவும் அதற்காக ஓர் ஒப்பந்தத்தையும் தயாரித்து வைத்திருந்தது பன்னி சார்பாக கையெழுத்து போடுமாறும் கூறினார். நான் வன்னியுடன் தொடர்பு கொண்ட போது பாலா அண்ணரை கேட்குமாறு சொல்லப்பட்டது. பாலா அண்ணரை கேட்டபோது கையெழுத்து வைத்துவிட்டு அப்படியே வன்னிக்கு போ, கொடையாளர் மாநாட்டிற்கு வர வேண்டாம் என்றேன். எனக்கு விளங்கிவிட்டது. அதன் பின்னர் தான் தெரியும், கொடையாளர் மாநாட்டில் தமிழ் மக்களுக்கும் சேர்த்து சிங்கள அரசு தாமே நிதி கேட்க திட்டமிட்டிருந்தது என்று. இப்படி பல சம்பவங்கள் வன்னிக்கும் பாலா அண்ணருக்கும் பாலா அண்ணருக்கும் வன்னிக்குமாக சில வாதங்கள் முடிவெடுப்பதில் வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்தன. ஆனால் அவையெல்லாம் ஒவ்வொருவரினது அனுபவத்திற்கும் புரிதலுக்கும் ஏற்பாடு போலவே அமைந்தது. வன்னிக்கு வரும் வேளைகளில் சில தளபதிகளுடன் பேசும்போது பகுதியாக கேட்பார், ஆனால் உண்மையாகவே கேட்பார். அதாவது, என்னடாப்பா சிங்கள அரசு அடிச்சால் திருப்பி அடிப்பியடும், அடிக்கிறதென்றால் ஒட்டே அடியா அடிக்க வேணும், இல்லாட்டில் அவங்க முடிச்சு போடுவாங்க என்று சொல்லுவார். ஆனால் அவர் பகுதிக்கு கேட்கவில்லை, உண்மையாகவே கேட்டார். அவருக்கு உள்ளார்ந்த பயம் ஒன்று இருந்திருக்க வேண்டும். அதற்கு காரணமும் உள்ளது. நோர்வே அரசு உட்பட இணைத்தலைமை நாடுகள் பாலா அண்ணரிடம் சில வேளைகளில் விரட்டியும் உள்ளார். அதாவது, பேச்சுவார்த்தையினை குழப்பினால் அல்லது மீண்டும் சண்டைக்கு போனால் எல்லா நாடுகளும் அரசாங்கத்திற்கே ஆதரவு தெரிவிக்கும் என்பதே அந்த மிரட்டல். பாலா அன்னைக்கு மட்டும் அல்ல, மாவிலாட்டில் எதிர்ச்சண்டை செய்வதிலிருந்து நோர்வே உட்பட ராயதந்திரிகளும் என்னிடம் அதனைத்தான் வன்னிக்கு சொல்லுமாறு கூறினார். செஞ்சோலை வளாக குண்டுவீச்சின் பின்னர் எரிக் சோல்கே மற்றும் நோர்வே அமைச்சர்களையும் ஜேர்மன் நாட்டின் அமைச்சர் ஒருவரையும் சந்தித்த வேளை இப்படித்தான் கூறினார். எல்லா நாடுகளும் அரசாங்கத்துக்கு தான் ஆதரவு கொடுப்பார்கள், குறிப்பாக இந்த தடவை தலைவர் பிரபாகரனை இலக்கு வைத்தே சண்டை நடக்கும், இதில் இந்தியா முழுமூச்சாக செயற்படுகின்றது. இவ்வாறு எரிக் சோல்கேயும் தமிழ்ச்செல்வன் அன்னரிடம் சொல்லுமாறு கூறினார். இதனை தமிழ்ச்செல்வன் அன்னரிடம் சொன்னேன். அவர் சொன்னார், இந்த விரட்டல்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் என்று சொல்லுகின்றார். ஆகவே இப்படியான விரட்டல்களுக்கு மத்தியில்தான் சமாதான பேச்சுவார்த்தையினை பாலா அன்னர் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் பாலா அன்னர் மேற்கு நாடுகளின் இந்த விரட்டல்களை எல்லாம் அப்படியே போய் வன்னிக்கு கூறி வன்னியை கோபப்படுத்த அவர் முயற்சிக்கவில்லை. சர்வதேசத்தின் கழுகு பார்வையிலிருந்து எப்படி நழுவி போகலாம், எப்படி இயக்கத்தினை பாதுகாத்து பலமடைய செய்யலாம் என்பதே அவரது குறியாக இருந்தது. 1998 இறுதி பகுதி என நினைக்கின்றேன், மிகுந்த நெருக்கடி. படையினர் ஒட்டி சுட்டானுக்கு வந்து முட்டிக்கொண்டு நிற்கின்றது. அம்பகாமம் பகுதி இப்பவும் உடைக்கப்படலாம், உடைத்தால் படையினர் இரணைமடுவுக்கு மேவிவிட்டால் வன்னி இரண்டாக பிரிக்கப்படும். இப்படியான நெருக்கு வாரம் ஒரு புறம். சாப்பாட்டு பிரச்சனை, வளங்கள் பிரச்சனை, கூடவே மக்களுக்கும் உணவு பிரச்சனை. இந்த நேரத்தில் நோர்வே சந்திரிக்காவுடன் பேசுவோமா என கேட்டிருக்க வேண்டும். பாலா அன்னர் வன்னிக்கு தகவல் அனுப்பினார். காரணம், அவருக்கு போராட்டத்தின் நெருக்கடி அச்சத்தை ஏற்படுத்தியது. அப்போ வன்னியிலிருந்து கிடைத்த பதில், இப்ப எதை வச்சு கொண்டு பேசுறது, முடிந்தால் சனங்கள் இங்க பட்டினி கிடக்குதுகள், நோர்வேயிட்ட சொல்லி உதவிகளும் உண்டு. நோர்வேயிடம் மக்களின் கஷ்டங்களை எடுத்துக் கூறி அந்த நாட்டு தொண்டர் அமைப்பு ஊடாக தமிழர்களின் முக்கிய தொண்டர் அமைப்பிற்கு அந்த நேரம் பாலா அன்னர் பெற்றுக் கொடுத்த உதவி பெரிய உதவியாக காணப்பட்டது. 1999 நவம்பர் 6 நாள் என நினைக்கின்றேன், கிலோவன் முகாம் காலை 11 மணி இருக்கும் தேசிய தலைவர் வந்து நிற்கின்றார். தமிழ்ச்செல்வன் அன்னரும் நின்றார். சிறிது நேரத்தில் சட்டலைட் தொலைபேசியில் லண்டனில் இருந்து பாலா அன்னர் பேசினார். என்ன மாதிரி பேசுவோமா என்று நோர்வேக்காரங்கள் கேட்கிறார்கள். நான் சண்டை நிக்கட்டும், பேசுவோம் என்று சொல்லிவிட்டேன் என பாலா அன்னர் கூறினார். பின்னர் எப்ப நிக்கும் என பாலா அன்னர் கேட்க, அது நான் சொல்லிடாது, நிற்காது, எங்கட பொடியல் கலைக்கும் பெற அடிப்பாங்கள் என்றார் பகுதியாக. ஆனால் பின்னர் பிரச்சனை இல்லை, அன்னர் செய்வம் கொஞ்ச நாள் பொறுங்கோ என்று சொன்னார். உண்மையில் பாலா அன்னர் அப்படி கேட்பதற்கு காரணம் இருந்தது. அதாவது, தொடர்ந்து சண்டை பிடிக்கலாமோ அல்லது இடைவேளை தேவைப்படுமா என்றுதான் அவர் கேட்டார். பாலா அன்னருக்கும் தெரியும் போராட்டத்தின் வலி, போராளிகளின் வலி, மக்களின் வலி. ஏசிக்குரு எதிர்ப்பு சமர் என்பது கிட்டத்தட்ட முள்ளிவாய்க்கால் இறுதிச் சமரின் ஆரம்ப வடிவம் என்றே கூற முடியும். முள்ளிவாய்க்கால் இறுதிச் சமரின் ஆரம்ப வடிவம் என்றே கூற முடியும். ஏசிக்குரு ஆரம்ப கட்டத்தில் படையணிகளுக்கு பெருமளவில் ஆட்கள் சேரவில்லை. ஆட்சேர்ப்பில் ஈடுபடும் போராளிகள் களைப்படைந்து விட்டார்கள். ஒரு கட்டத்தில் கட்டாய ஆட்சேர்ப்பு பற்றி கதைக்கப்பட்டது. அன்னையிடம் இந்த கதை போகும் முன்னரே பாலா அன்னர் எல்லோரையும் அழைத்து கூறினார், எப்போது நாம் மக்களை கட்டாயப்படுத்தி சேர்க்கின்றோமோ அன்றிலிருந்து எமது விடுதலை போராட்டம் தேய்வடைய தொடங்கும், கட்டாய ஆட்சேர்ப்பு என்பது வேண்டாம், வேறு வழிகளில் செய்யுங்கள் என்று கூறினார். மக்களுக்கு உதவுங்கள், அவர்களுடனேயே இருங்கள், அவர்களுக்கு உங்கள் மீது இரக்கம் வரும்போது உங்களுக்கு உதவுவார்கள், நீங்கள் அதிகாரத்தை பிரயோகித்தால் அவர்கள் ஆத்திரமடைவார்கள் என்று கூறினார். பன்னாட்டு சக்திகள் எமது போராட்டத்தினை எப்படியெல்லாம் நசுக்குவார்கள் என 1996-97 ஆண்டுகளிலேயே அதற்கேற்ப பணிகளை ஆரம்பித்து விட்டார். சிறுவர் உரிமை தொடர்பாக இயக்கத்தின் கரிசனையினை ஒலரா ஒட்டுணுவை அழைத்து பேசினார். மிகுந்த போர் நெருக்கடியில் கூட அதனை செய்தார். சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் உடனான ஒப்பந்தம், சர்வதேச அரசார் பெற்ற நிறுவனங்களுடனான வேலைகள், அவர்களை அனுசரித்து போதல் ஆகிய விடயங்களில் மிகவும் சாதுரியமாக செயற்பட்டார். ஏனென்றால் அதுதான் இயக்கத்தின் சவாலாக இருக்கும் என அப்போதே கூறியது. ஆனால் குறிப்பிட்டு கூறப்பட்ட அமைப்புகளுடன் கீழே இறங்கி போகவும் மாட்டார். குறிப்பாக ஸ்ரீலங்காவில் யூனிசெப் பதிவிட பிரதிநிதியாக இருந்த ட்ரெட் சைபானை யூனிசெப்பிற்கு முறைப்பாடு செய்து மாற்றியமையினையும் குறிப்பிடலாம். வன்னியில் கூறப்பட்ட அமைப்புகளுடன் போராளிகள் முரண்படும் போது அதனை வெளிநாட்டில் இருந்தவாறே சமாளி ஓரளவு விமர்சனங்கள் பெறாது பார்த்துக் கொண்டார். எமது அமைப்பின் போராளிகளையும் தலைமையினையும் எல்லா வழிகளிலும் எப்படி பாதுகாக்கலாம் என்பதில் அவர் இறுதி வரை அயராது உழைத்தார். எங்கள் உயிரிலும் மேலான லட்சியத்தினை அடைவதற்கு அதனை பாதுகாப்பதற்கும் தலைவரும் இயக்கமும் முக்கியம் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் செயற்பட்டார். இதற்காக உள்ளேயும் வெளியேயும் அழுத்தங்கள் சில இருந்தாலும் துணிவுடன் செயற்பட்ட எங்கள் தேசத்தின் குரலின் மறைவு எவ்வளவு இழப்பு என்பது எம்மால் உணரக்கூடியதாக இருந்தது. இன்று அவர் எம்மை விட்டு பிரிந்து 4வது ஆண்டு ஆகும். அவரது பிரிவுக்கு பின்னர் எமது விடுதலை போராட்டம் மிக குறுகிய காலத்துக்குள் ஓர் இக்கட்டான சூழலில் சென்றமையினை நாம் எதிர்பார்க்கவில்லை. தேசத்தின் குரல் அண்ணன் பாலசிங்கம் அவர்களின் இந்த மறைவானது பின்னர் முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பிற்கு வழிவகுத்தது. எங்கள் பிரிகேடியர் சூப்பர் தமிழ்ச்செல்வன் அவர்களின் இழப்பானது எமது தமிழ் மக்களின் அழிப்புக்கு, அதாவது பன்னாடுகளின் வல்லாதிக்க சக்திகளின் துணை கொண்டு ஸ்ரீலங்கா அரசு திட்டமிட்டு தமிழின படுகொலைகளையும் தமிழ் அரசியல் முதன்மையாளர்களையும் படுகொலை செய்தது. இவ்வாறான படுகொலைக்கெல்லாம் உலக நாடுகளே காரணமாகின. இந்த உலக நாடுகளின் திட்டமிட்ட சூழ்ச்சியில்தான் எமது இனம் தமிழினம் முள்ளிவாய்க்காலில் அழிக்கப்பட்டது. உண்மையில் முள்ளிவாய்க்கால் முடிவல்ல என்பதை எடுத்துக் கூறுவதற்காக தேசத்தின் குரல் அண்ணன் பாலசிங்கம் அவர்களின் 4வது ஆண்டு நினைவு நாளான இன்றைய நாளில் புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் உறவுகள் எழுச்சி கூண வேண்டும். இன்றைய எழுச்சிதான் நாளைய எமது விடுதலையின் அடுத்த கட்ட நகர்வாக அமைய வேண்டும் என்பதை இன்றைய நாளில் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம்.
சிதை கொள்பவன் செத்திடப் போவதில்லை. எங்கள் தத்துவ வேதையும் செத்துவிட்டான கத்திடப் போவதில்லை. நித்திய வாழ்வினில் இத்திரை கொள்பவன் செத்திடப் போவதில்லை. எங்கள் தத்துவ வேதையும் செத்துவிட்டான கத்திடப் போவதில்லை. பாவியமன் உத்தரவில் பாலாகண்ணன் நித்திரையில், பாவியமன் உத்தரவில் பாலாகண்ணன் நித்திரையில், கூவும் கூறல் மன்னிலே கேட்டிடுமோரழிதனிலே, கூவும் கூறல் மன்னிலே கேட்டிடுமோரழிதனிலே. நித்திய வாழ்வினில் சிதை கொள்பவன் செத்திடப் போவதில்லை. எங்கள் தத்துவ வேதையும் செத்துவிட்டான கத்திடப் போவதில்லை.
Oh,
பாவனை பெரியதேதுமின்றி அன்றியுடன் வாழ்ந்திருந்தார் அச்சமின்றி நீர்ந்து அண்ணனுக்கு கை கொடுத்தாய் ஆசை பெரியதேதுமின்றி அன்றியுடன் வாழ்ந்திருந்தாய் அச்சமின்றி நீர்ந்து அண்ணனுக்கு கை கொடுத்தாய் கேசவன வந்தவரின் பொய் முகத்தை நீ கிழித்தாய் கேச்சடங்கி போயுறங்கும் வாயிலும் நீ சிரிப்பாய் அண்ணனே பல அண்ணனே இது கழுது வாழ்வினில் இத்திரை கொள்பவன் செத்திடப் போவதில்லை எங்கள் தத்துவ வேதையும் செத்துவிட்டான கத்திடப் போவதில்லை நித்திய வாழ்வினில் இத்திரை கொள்பவன் செத்திடப் போவதில்லை எங்கள் தத்துவ வேதையும் செத்துவிட்டான கத்திடப் போவதில்லை யமன் உத்தரவில் பாலாகண்ணன் நித்திரையில் பாவியமன் உத்தரவில் பாலாகண்ணன் நித்திரையில் கூவும் கூறல் வன்னியிலே கேட்டிடுமோரடனிலே கூவும் கூறல் வன்னியிலே கேட்டிடுமோரடனிலே வாழ்வினில் இத்திரை கொள்பவன் செத்திடப் போவதில்லை எங்கள் தத்துவ வேதையும் செத்துவிட்டான கத்திடப் போவதில்லை